இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. தேவன் ஒருவரை தவித்து முழு வேதாகமத்திலும் மைய நாயகராக விளங்குபவர் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் மரணம் பற்றி நான்கு நற்செய்தி நூல்களிலும் கூறுகின்றன. ஆரம்பத்திலிருந்தே தேவனின் திட்டம் பூமியை தம் மகத்துவத்தாலும் மகிமையாலும் நிரப்ப வேண்டும் என்பதே. ஏதேன் தோட்டத்தில் பாவம் நுழைந்த காரணத்தால் பாவத்தையும் மரணத்தையும் அழித்து மனித குலத்திற்கு ஒரு இரட்சகரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை அளிக்கும் ஒரு திட்டத்தை தேவன் அமைத்தார். இயேசு என்றால் இரட்சகர் என்று பொருள். அவர் கிறிஸ்து அல்லது மேசியா என்றும் அழைக்கப்படுகிறார். இரண்டிற்கும் அபிஷேகிக்கப்பட்டவர் என்றுதான் பொருள். ஆகவே இயேசு கிறிஸ்து என்பவர் அபிஷேகிக்கப்பட்டவர். தேவ மைந்தன், தேவனுடைய வல்லமையினால் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தார். ஆகவே தேவகுமாரன் எனப்படுகிறார். தேவனின் ஒரே பேரான நேசகுமாரனாகிய இயேசு தேவனுக்கு சொந்தமான பொக்கிஷம் போன்றவராய் இருந்தும் அவரை மனக்குலத்தின் பாவம் போக்கம் வழியாக கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருந்தார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியுள்ளார். பழைய ஏற்பாடும் கூட தேவனுடைய குமாரனை பற்றி கூறியுள்ளது. சங்கீதம் 2:7-9 பார்க்கவும். நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக்கவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக்கவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி உயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர். மரியாளுக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிற செய்தியை கூறும்படி தேவன் தாவீதேல் என்னும் தூதனை மரியாளிடம் அனுப்பினார். எந்த மனிதனிடமும் உடலுறவு கொள்ளாமலே அவள் இயேசுவை தன் கர்ப்பத்தில் பெற்றாள். குழந்தை அவளுடைய கர்ப்பத்தில் உண்டா உன்னதமானவருடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் உருவானது. ஆகவே அவர் இயேசு தேவகுமாரனாகவும் மரியாளின் மைந்தனாகவும் ஆனார். இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனங்கள். இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் பல உள்ளன. அவற்றில் சில, அவர் யூதா கோத்திரத்தில் தோன்றுவார். நிறைவேறியது லூகா 3:33 பார்க்கவும். இதை நாம் ஆதியாகமம் 49:10 பார்க்கலாம். சமாதான கர்த்தர் வரும் அளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவர் தாவீதின் வம்சத்தில் பிறப்பார். நிறைவேறியது மத்தேயு 1:6-16. 2:7-12 இவ்வார்த்தைகளை நாம் காணலாம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவர் பெத்லகேமில் பிறப்பார். நிறைவேறியது மத்தேயு 2:4-6. மீகா 5:2 பார்க்கலாம். எப்ராதா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்திலினுடையது. அவர் ஒரு கன்னிகையிடத்தில் பிறப்பார். நிறைவேறியது மத்தேயு 1:18. இதற்கான பழைய ஏற்பாடின் குறிப்பு ஏசாயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவர் கலிலேயாவில் வசிப்பார். நிறைவேறியது. மத்தேயு 4:12-16 பார்க்கவும். இதை நாம் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 9:1-2 ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடக்கமாய் ஈடப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. அவர் கடற்கரையிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயோவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்படுவார். நிறைவேறியது. யோவான் 1:11 பார்க்கவும். அவர் அசத்தை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். அவர் அசத்தை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் கழுதையின் மேல் ஏறியவராய் எருசலேமுக்குள் வருவார். யோவான் 12:13-15 காண்க. இதை நாம் ஜகாரியா 9:9 பார்க்கிறோம். சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்மேரி கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறதை நீ பார்ப்பாயாக. அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். மத்தேயு 7:12-14 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்பட்டதும் படியும் கொண்டு போகப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயக்கவிருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். ஏசாயா 53:7-8 நாம் இதை பார்க்கலாம். அவர் சிலுவையில் அறையப்படுவார். நிறைவேறியது. மத்தேயு 27:38 நாம் பார்க்கலாம். இதை சங்கீதம் 22:16 கூட கூறப்பட்டுள்ளது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உறவு குத்தினார்கள். அவருடைய உடைகளை குறித்து மக்கள் சீட்டு போடுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. யோவான் 19:23-24 காண்க. இதை நாம் சங்கீதம் 22:18 பார்க்கலாம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுவார். நிறைவேறியது. மத்தேயு 28:5-9 நாம் இதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 16:10 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விடீர். அவரின் குழந்தை மற்றும் பிள்ளை பருவம், அவர் ஒரு தொழுவத்தில் அதாவது மாட்டுக்கொட்டாயன் பிறந்தார் என்பது எல்லோரும் நன்கு தெரிந்தது. லூகா 2 அதிகாரத்தை நீங்கள் படிக்கலாம். அதை ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் காலத்தில் கொண்டாடுகிறோம். ஆனால் அவர் டிசம்பர் 25 பிறக்கவில்லை என்பது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது. அவர் சைபர் ஆண்டிலும் பிறக்கவில்லை. அவர் பிறப்பிலிருந்த காலம் நிர்ணயிக்கப்படவில்லை. சில தவறுகள் ஏற்பட்டன. ஆகவே இப்பொழுது அவர் பிறந்தது கிமு 6 என கணக்கிடப்பட்டிருக்கிறார்கள். தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் பிறந்து சில காலத்திற்குள்ளே யோசேப்பு மரியாலையும் இயேசுவையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு விரைந்தார். மத்தேயு 2:13 பார்க்கலாம். எகிப்திலிருந்து திரும்பி வந்த பின் நாசரேத்திற்கு சென்று அங்கே வாழ்ந்தனர். இயேசுவின் இளம் பிரயாணத்தை பற்றி ஒரே ஒரு சம்பவம் லூகா 2:40-52 கூறப்பட்டிருக்கிறது. தமது 12 வயதில் இயேசு தேவாலயத்தில் உள்ள போதகர்களையும் தமது அறிவினால் ஞானத்தினாலும் ஆச்சரியப்படுத்தியிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 சம்பவங்கள் தவிர 4 சுவிசேஷங்களுமே அவருடைய 3 வருட கால ஊழியத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர். சொல்ல போனால் சுவிசேஷங்கள் அவருடைய வாழ்க்கையின் இறுதி வாரத்தில் நடந்த சம்பவங்களையே அதிகம் விவரிக்கின்றன. தமது 30 வயதில் யோர்தான் நதிக்கு வரும் முன் நடந்த சம்பவங்கள் எதுவும் எழுதப்படவில்லை. இயேசு யோசேப்பின் வழியிலே சென்றவராய் ஒரு தச்சனானார். இச்சமயம்தான் யோசேப்பு இறந்திருக்க வேண்டும். இக்குடும்பத்தின் முதல் மகனாக இருந்ததால் தமது தாய், 4 சகோதரர்கள் மற்றும் குறைந்தபட்சம் 3 சகோதரிகளை இயேசுவானவர் பராமரிக்க வேண்டியதாயிற்று. இக்காலகட்டத்தில் மனித சுவாவம் நீதி, நியாயம் மற்றும் இரக்கம் பற்றி அதிகம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். மத்தேயு 13:55-56 பார்க்கவும். இப்பொழுது நாம் காண இருப்பது இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை பற்றி. தமது 30 வயது நிறைவடைந்த உடன் இயேசு தமது தனிப்பட்ட ஆயத்தத்தை முடித்து கொண்டு இஸ்ரவேலுக்கு தம்மை வெளிப்படுத்த தயாரானார். அவருடைய உறவுக்காரனான யோவான் ஸ்நானகனின் பிரசங்கத்தின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனமும் இயேசு வெளிப்படுவதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகப்பட்டது. யோவானின் செய்தி எளிமையானது. மக்கள் தங்கள் ஒழுங்கற்ற வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும் எனவும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற வேண்டும் எனவும் அறைக்கூவல் விடுத்தான். யோவான் பிரசங்கம் நாடெங்கும் பரவியதோடு அதற்கு நல்ல பலனும் கிடைத்தது. யூத தலைவர்கள், பரிசியர் மற்றும் சதுசியர்களும் கூட அவனுடைய பிரசங்கத்தை கேட்க வந்தனர். இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெறும்படி யோவானிடம் வந்தார். யோவான் மறுப்பு தெரிவித்ததால் யோவானால் யோர்தான் நதியில் இயேசு திருமுழுக்கு பெற்றான். அவன் மறுப்பு தெரிவித்தாலும் கூட இயேசுவானவர் தண்ணீரை விட்டு எழும்பிய உடனே தேவனுடைய ஆவி அவர் மேல் இறங்கியது. மேசியார் என காட்டும் அடையாளம் இது என ஏற்கனவே யோவானுக்கு கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என் நேசகுமாரன், அவரில் பிரியமாயிருக்கிறேன் என விளம்பினது. யோவான் 1:32, மத்தேயு 3:17 காண்க. அவருக்கு வந்த சோதனைகள். மரியாளின் மகனாக மனித உறவில் வந்த இயேசு தம்மை மனுஷகுமாரன் என கூறிக்கொண்டார். நமக்கிருக்கும் அதே மனித இயல்புகள் அவருக்கும் இருந்தது. பாவம் செய்வதற்கான சோதனைகள் நமக்கு இருப்பது போல அவருக்கும் இருந்தது. எபேசியர் 4:15 பவுல் என்ன கூறுகிறார் என்றால், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருந்தார் என எழுதப்பட்டுள்ளது. அவருடைய திருமுழுக்கிற்கு பின் இயேசு வனாந்திரத்திற்கு சென்று 40 நாட்கள் இரவும் பகலும் உணவில்லாமல் இருந்தார். அதற்கு பின்பு அவருக்கு சோதனை வந்தது. முதல் சோதனை, தம் பசியை தீர்க்க கற்களை அப்பமாக மாற்றுவது. இயேசுவின் பதில் எளிதானது. மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இரண்டாம் சோதனை, மத்தேயு 4:7 தேவாலயத்து உப்பரிகையினின்று பாழ குதித்து தாம் தேவகுமாரன் என நிரூபித்தல் மற்றும் தேவ தூதர்களால் காப்பாற்றப்படுவதை காட்டுதல். இயேசு அதற்கு என்ன கூறுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார். மத்தேயு 4:7 காண்க. மூன்றாவது சோதனை, உடனடியாக உலகின் அரசனாவது, தாம் உலகை ஆளும் அரசனாக போகிறவர் என்பது இயேசுவுக்கு தெரிந்ததே. ஆகவே இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்றார். இதற்கு மத்தேயு 4:10 பார்க்கவும், தேவகுமாரனாய் இருந்தாலும் இயேசு மரண படுக்கை கூட மரணமடைய கூட மனிதனாக தம் சோதனைகளை புரிந்துணர்ந்து கொள்ளக்கூடியவராயிருந்தார் என வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக விளக்குகின்றன. எபிரேயர் 2:14-18 பார்க்கலாம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஆனார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராயிருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்து ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 2:14-18 பவுல் கூறுகிறார்.